அணியணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அணியணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே. அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். அன்பு பணியாலே உலகை வெல்லுங்கள், இன்பம் துன்பம் எதையும் தாங்கிடுங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். எளியவர் வாழ்வில் துணை நின்று இயேசுவின் சாட்சியாய் நிலைத்திருங்கள். அணியணியாய் வாருங்கள் அன்பு மாந்தரே, ஆண்டவர் இயேசுவின் சாட்சி நீங்களே.
தந்தை மகன் தூயாவியார் பெயராலே
ஆமீன்.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்தனுடைய வருகைக்காக திருமொழிக்குயவான் மக்களை ஆயத்தப்படுத்தினார், வழிகளை அங்கு தயார்படுத்தினார். அப்படி வழிகளை தயாரிக்கின்ற பொழுது பாவிகளும் மறித்தண்டு போரும் அங்கு மனம் மாறி அவரிடம் திருமுழுக்கு பெற்றார்கள். ஆனால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞரும் கடவுள் தங்களுக்கென்று கொடுத்த அந்த திட்டத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிமடுக்கவில்லை. ஆகவே கடவுள் கொடுக்கக்கூடிய மீட்பை அவர்களால் அடைய முடியவில்லை. இன்றைய நாளிலும் நம்முடைய கத்தோலிக்க திருவை அழகான வாசகங்கள் வழியாக, இறை வார்த்தை வழியாக நம் ஒவ்வொருவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு பெருவிழாவை கொண்டாடுவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறது. பாவிகளைப் போல, வரிதண்டுபவரைப் போல கடவுள் நமக்கு கொடுத்து வைத்திருக்கக்கூடிய, ஏற்படுத்தி வைத்திருக்கக்கூடிய திட்டத்திற்கு நாம் செவி கொடுக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? அல்லது பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல கடவுளுடைய திட்டத்தை புறக்கணிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறோமா? சற்று இந்த திருப்பலியில் நற்கருணை கொண்டாட்டத்தில் நம்மையே நாம் சுய ஆய்வு செய்து பார்ப்போம். ஒருவேளை கடவுளுடைய திட்டத்தை புறக்கணித்திருந்தால் ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம், அவருடைய அருளுக்காக மன்றாடுவோம். ஆண்டவரே, இதோ பாவிகளைப் போல, வரி தண்டுபவரைப் போல நாங்களும் உம்முடைய இறை வார்த்தைக்கு, உம்முடைய வருகைக்கு எங்களையே நாங்கள் ஆயத்தப்படுத்த எங்களுக்கு தேவையான அந்த மனமாற்றத்தை, அந்த வழிகாட்டுதலை தாரும் என்று சொல்லி இந்த பலியில் நம்மையே உருக்கமாக ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும்,
சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே.
ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம்
எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன்.
எல்லாம் அல்ல இறைவன மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமீன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் செயல்களினால் விளைந்த பாவம் உம் தகுதியேற்ற அடியார்களாகி எங்களை துயரத்தில் ஆழ்த்துகின்றது. எனவே உம் ஒரே திருமகனின் மீட்பளிக்கும் அருகை எங்களை மகிழ்விக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ.
முதல் வாசகம். கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போல் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார். இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம், அதிகாரம் 54, இறை திருவசனங்கள் 1-10 முடிய. பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, பேறுகால வேதனை அறியாதவளே அக்களித்து பாடி முழங்கு. ஏனெனில் கைவிடப்பட்டவளின் பிள்ளைகள் கணவனோடு வாழ்பவளின் பிள்ளைகளை விட ஏராளமானவர்கள் என்கிறார் ஆண்டவர். உன் கூடாரத்தின் இடத்தை விரிவாக்கு, உன் குடியிருப்புகளின் தொங்கு திரைகளை பரப்பிவிடு, உன் கயிறுகளை தாராளமாய் நீட்டிவிடு, உன் முழங்காலை உறுதிப்படுத்து, வலப்புறமும் இடப்புறமும் நீ விரிந்து பரவுவாய். உன் வழிமரபினர் வேற்று நாடுகளை உடைமையாக்கி கொள்வார். பாலடைந்து கிடக்கும் நகர்களிலும் அவர்கள் குடியேற்றப்படுவார்கள். அஞ்சாதே, நீ அவமானத்திற்கு உள்ளாக மாட்டாய். வெட்கி நானாகாதே, இனி நீ இழிவாக நடத்தப்பட மாட்டாய். உன் இளமையின் மானக்கேட்டை நீ மறந்து விடுவாய். உன் கைமையின் இழிநிலையை இனி நினைக்க மாட்டாய். ஏனெனில் உன்னை உருவாக்கியவரே உன் கணவர், படைகளின் ஆண்டவர் என்பது அவர் தம் பெயராம். இஸ்ரேலின் தூயவரே உன் மீட்பர், உலக முழுமைக்கும் கடவுள் என அவர் அழைக்கப்படுகின்றார். ஏனெனில் கைவிடப்பட்டு மனமுடைந்து போன துணைவி போலும் தள்ளப்பட்ட இளம் மனைவி போலும் இருக்கும் உன்னை ஆண்டவர் அழைத்துள்ளார் என்கிறார் உன் கடவுள். நொடிப்பொழுதே உன்னை கைவிடமாட்டேன், ஆயினும் பேரிரக்கத்தால் உன்னை மீண்டும் ஏற்றுக்கொள்வேன். பொங்கி எழும் சீற்றத்தால் இளமை பொழுதே என் முகத்தை உனக்கு மறைந்தேன், ஆயினும் என்றும் உள்ள பேரன்பால் உனக்கு இரக்கம் காட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். எனக்கு இது நோவாவின் நாள்களில் நடந்தது போல் உள்ளது. நோவாவின் காலத்து பெருவெள்ளம் இனி மனுலைகள் பாய்ந்து வராது என்று நான் ஆணையிட்டேன். அன்றே உன் மீது சீற்றமடைய மாட்டேன் என்றும் உன்னை கண்டிக்க மாட்டேன் என்றும் ஆணையிட்டு கூறியுள்ளேன். மலைகள் நிலை சாயினும் குன்றுகள் இடம் பெயரினும் உன் மீது நான் கொண்ட பேரன்போ நிலை சாயாது. என் சமாதான உடன்படிக்கையே அசைவுறாது என்கிறார் உனக்கு இரக்கம் காட்டும் ஆண்டவர். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல். நீங்கள் அனைவரும் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி விட்டீர். என்னை கண்டு என் பகைவர் மகிழ நீ
விடவில்லை. ஆண்டவரே, நீர் என்னை பாதாளத்திலிருந்து ஏறி வர செய்தீர். சாவு குழியில் இறங்கிய எனது உயிரை காத்தே. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வேன், ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி வீட்டீ. இறை அன்பரே, ஆண்டவரே புகழ்ந்து பாடுங்கள். தூயவராம் அவரை நினைத்து நன்றி கூறுங்கள். அவரது சினம் ஒரு நொடி பொழுதுதான் இருக்கும், அவரது கருணையோ வாழ்நாள் முழுதும் நீடிக்கும். மாலையில் அழுகை, காலையிலோ ஆர்ப்பரிப்பு. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி வீட்டே. ஆண்டவரே, எனக்கு செவி சாயும் என் மீது இறங்கும். ஆண்டவரே, எனக்கு துணையா ஈரும். நீர் என் புலன்களை களி நடனமாக மாற்றிவிட்டீ. என் கடவுளாகிய ஆண்டவரே, உமக்கு என்றென்றும் நன்றி செலுத்துவே. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி வீட்டீ. ஆண்டவரே, உம்மை ஏத்தி புகழ்வே, ஏனெனில் நீர் என்னை கை தூக்கி வீட்டீ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவருக்காக வழியை ஆயத்தமாக்குங்கள், அவருக்காக பாதையை செம்மையாக்குங்கள். மனிதர் அனைவரும் கடவுள் அருளும் மீட்பை காண்ப. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
லூக்கா எழுதிய தூயனர் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
லூக்கானர் செய்தி அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 24-30. யோவானிடமிருந்து வந்த தூதர்கள் திரும்பிச் சென்ற பிறகு இயேசு மக்கள் கூட்டத்திடம் யோவானை பற்றி பேசத் தொடங்கினார். நீங்கள் எதை பார்க்க பாலி நிலத்திற்கு போனீர்கள்? காற்றினால் அசையும் நாணலையா? இல்லையேல், யாரை பார்க்க போனீர்கள்? மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா? பளிச்சிடும் ஆடை அணிந்து செல்வ செழிப்பில் வாழ்வோர் அரச மாளிகையில் அல்லவா இருக்கின்றனர்? பின்னர் யாரைத்தான் பார்க்க போனீர்கள்? இறைவாக்கினரையா? ஆம், இறைவாக்கினரை விட மேலானவரையே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இதோ என் தூதனை உமக்கு முன் அனுப்புகிறேன், அவர் உமக்கு முன் உமது வழியை ஆயத்தம் செய்வார் என இவரை பற்றிதான் மறைநூலில் எழுதப்பட்டுள்ளது. மனிதராய் பிறந்தவர்களுள் யோவானை விட பெரியவர் ஒருவரும் இல்லை, ஆயினும் இறை ஆட்சிக்கு உட்பட்டோருள் மிகச்சிறியவரும் அவரினும் பெரியவரே என நான் உங்களுக்கு சொல்கிறேன். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரிதண்டுவோரும் இதை கேட்டு கடவுளுடைய நீதிநெறியை ஏற்று யோவானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றனர். ஆனால் பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவர் இயேசுவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்ம ஊரில் ஒரு காலத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஊர் கட்டுமானம் அது வந்து பயங்கர ஒரு வலிமையாக ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு வந்து இருக்கும். ஊரில் பெரியவங்க வந்து சொல்லுவாங்க, அந்த பெரியவங்களுடைய வார்த்தைக்கு வந்து கட்டுப்படக்கூடிய ஒரு வழிமுறை, ஒரு வாழ்வியல் முறை ஒரு காலத்தில் நம்முடைய கிராமங்களில் ஏன் நகரப்பகுதிகளில் கூட இருந்தது. இப்போல்லாம் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஆளுக்கால் நீ என்ன சொல்கிறது, நீ என்ன பெரிய ஆளா, நான் எனக்கு நான் பிடிச்சது மாதிரி நான் செய்வேன் என்கிற ஒரு மனநிலை, ஒரு சிந்தனை நம்ம எல்லாத்துக்குமே இப்போ வந்து இருப்பதை நான் வந்து பார்க்க முடிகிறது. அதே போல் ஒரு சில பழக்க வழக்கங்கள், இப்போ குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா அரசாங்கமே இதுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்ததாக இருந்தது. இந்த ஓரினச் சேர்க்கை, இந்த ஓரினச் சேர்க்கையெல்லாம் பார்த்தோம்னா அது ஆண்களாக இருக்கலாம் அல்லது பெண்களாக இருக்கலாம், அது வந்து சமூகத்துக்கு புறம்பான ஒரு செயலாக வந்து பார்க்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து சமூகத்தில் அரசால் வந்து அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழலுக்கு ஒரு நிர்பந்தத்துக்கு வந்து தள்ளப்படுகிறது. ஆனால் இது வந்து ஆளுக்கு ஆளு மாறுபடக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போ அறநீர் என்பது, அதனுடைய வாழ்வியல் முறை என்பது என்னுடைய தனிப்பட்ட முறையில் எனக்கு இது பிடிக்குது அதனால் நான் வந்து பின்பற்றேன், எனக்கு இது பிடிக்கலை அதனால் நான் பின்பற்ற மாட்டேன் என்கிற ஒரு சிந்தனைக்குள்ளே அது வந்து தள்ளப்பட்டு விட்டதோ என்கிற ஒரு மனநிலை எனக்குள்ளாக இருப்பதை இன்றைய நச்செய்தி வாசகத்தை வாசிக்கின்ற பொழுது எனக்கு வந்து தோணுகின்றது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எப்படி நம்முடைய விருப்பு வெறுப்புகள் என்னை சார்ந்ததாக இருக்கின்றதோ அது பல நேரங்கள் என்ன அப்படின்னா சமூகத்தினுடைய அந்த புதுமைத்தன்மையை பாதிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதே போல தான் இயேசுவை பின்பற்றக்கூடியவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அவங்க வந்து தன்னுடைய சொந்த விருப்பங்களை அங்கே வந்து முன்னிலைப்படுத்தக்கூடாது, மாறாக இயேசுவினுடைய கோட்பாடுகள் அல்லது கடவுளுடைய கோட்பாடுகள் அந்த திட்டத்துக்கு அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா அடிபணியக்கூடியவர்களாக அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம் இருக்கணும் என்பதைத்தான் இன்று நச்செய்தி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மிக அழகாக நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். நான் இயேசுவை பின்பற்றுறேன், எனக்கு நான் பிடிச்சா நான் வந்து ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போவேன், பிடிக்கலன்னா நான் கோயிலுக்கு போக மாட்டேன் என்பது இயேசுவை பின்பற்றுவோருடைய அடையாளமாக இருக்கக்கூடாது. மாறாக இயேசுவை பின்பற்றுகிறேன் என்றால் ஒவ்வொரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை நான் திருப்பள்ளிக்கு போவேன், முழு திருப்பள்ளியில் பங்கெடுப்பேன், நான் ஆர்வமாக ஆக்கப்பூர்வமாக செயல்படுவேன் என்பதுதான் நம்முடைய ஒரு மனநிலையாக, இயேசுவினுடைய சீடருடைய ஒரு மனநிலையாக இருக்க வேண்டும் என்பதை இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு வந்து எடுத்துரைக்கிறார். நற்செய்தியினுடைய தொடக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா இயேசு மிக அழகாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தினரை பார்த்து ரொம்ப கேட்குறார், ரொம்ப அழகாக கேட்குறாரு, நீங்கள் எதை பார்க்க பால நிலத்திற்கு போனீர்கள், காற்றினால் அசையும் நாணலையா இல்லையில் யாரை பார்க்க போனீர்கள். அப்போ நாணலுடைய அதனுடைய இயல்பு தன்மை நமக்கு தெரியும், எங்கிட்டு காற்று அடிக்கிறதோ அதற்கேற்றாறு போல தன்னை வளைந்து கொடுக்கக்கூடியது, நெளிவு சுழிவோடு இருக்கக்கூடியது தான் அந்த நாணலுடைய ஒரு தன்மையாக ஒரு இயல்பாக இருக்கிறது. அப்போது இந்த இடத்துல நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யாரை இங்கு மேற்கோள் காட்டுறார் அப்படின்னா திருமுழுக்கு யோவானை இங்கு வந்து மேற்கோள் காட்டுகிறார். அங்கே திருமுழுக்கு யோவான் என்ன அப்படின்னா கடவுளுடைய சீடராக கடவுளுடைய இறைவாக்கினராக அவர் அனுப்பப்படுகிறார். அங்கு கடவுளுடைய மகனை வழியை ஆயத்தப்படுத்துவதற்காக அவர் வந்து முன் ஏற்பாடு செய்து கடவுளால் அனுப்பப்படுகிறார். இப்போ அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா நான் வந்து கடவுளால் அனுப்பப்பட்டவன், ஆகவே நான் கடவுளை திருப்திப்படுத்த நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா நான் வந்து எந்த விதமான நெளிவு சுழிவுகளுக்கும் என்னை நான் உட்படுத்தி கொள்ள மாட்டேன், என்னை நான் ஆட்படுத்தி கொள்ள மாட்டேன். மாறாக எது கடவுளுடைய விருப்பம்,
அந்த கடவுளுடைய விருப்பத்தை நான் நிறைவேற்ற நான் இருப்பேன். அதில் நான் வந்து எனக்கு நான் சாவை சந்தித்தாலும் சரி, அவமானங்களை சந்தித்தாலும் சரி, ஏளனங்களை சந்தித்தாலும் சரி, அதை பற்றி நான் கவலைப்பட மாட்டேன். மாறாக எனக்கு எது முக்கியம், நான் கடவுளால் அனுப்பப்பட்டிருக்கிறேன், கடவுளுடைய சீடராக பணியாளனாக நான் இருக்கிறேன். அப்போ கடவுளுடைய சீடன் கடவுளுடைய பணியாளன் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த நாணல் செலிகளை போட நம்ம வந்து நெளிவு சுழிவோடு இருக்கக்கூடாது. மாறாக உண்மைக்கும் நீதிக்கும் நேர்மைக்கும் குரல் கொடுக்கக்கூடியவர்களாக, அவற்றை செயல்படுத்தக்கூடிய நல்ல மக்களாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு எடுத்துரைக்கிறார். அடுத்த ஒரு உதாரணத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாக சொல்கிறார் பாருங்க. மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா, யாரை பார்க்க போனீர்கள், மெல்லிய ஆடை அணிந்த ஒரு மனிதரையா, பளிச்சிடும் ஆடை அணிந்து செல்வ செழிப்பில் வாழ்வோர் அரச மாளிகையில் அல்லவா இருக்கின்றனர். அப்போ இங்கு ஒரு அரசன், இன்றைக்கு நம்முடைய காலகட்டங்களில் ஒரு அரசு தன்னுடைய அந்த அதிகாரத்தை நிலைநிறுத்துவதற்காக யார் யார் காலை பிடிக்கிறாங்க, எப்படியெல்லாம் தங்களுடைய கொள்கைகளை தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து மாற்றிக்கொள்கிறாங்க, அப்படி ஒரு அரசனை போல நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, இயேசுவினுடைய சீடர்கள் அல்லது இயேசுவை பின்பற்றவர்கள் வந்து இருக்கக்கூடாது. மாறாக திருமுழுக்கு யோவானை போல இயேசுவினுடைய சீடர்கள் உண்மைக்கு சாட்சியம் பகரக்கூடிய பிள்ளைகளாக, அவருடைய வாழ்வை இயேசுவினுடைய மதிப்பீடுகளை பின்பற்றக்கூடிய பிள்ளைகளாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நாளில் இன்று இறைவார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கின்றது. ஆகவே அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் கடவுள் கொடுக்கக்கூடிய இந்த செய்தி, நான் திருமுழுக்கு யோவானை போல இயேசுவை பின்பற்றுகிறேன் அல்லது கடவுளை பின்பற்றுகிறேன், கடவுளுடைய வருகைக்கு நான் என்னுடைய வாழ்வை ஆயத்தமாக்குகிறேன், அப்படி ஆயத்தமாக்குகின்ற பொழுது நான் இந்த உலகின் போக்கின்படி நான் வாழாமல் நெளிவு சுழிவோடு நான் இருக்காமல் நான் என்ன செய்ய வேண்டும், கடவுளுக்கு உகந்த அவருடைய திருவுளத்தை நிறைவேற்றக்கூடிய பிள்ளைகளாக சீடராக இருக்கிறேனா என்பதைத்தான் இன்றைய நாளில் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் பார்த்து நம்மையே சுய ஆய்வு செய்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றார். பவுலுடைய ஆறு பேசிற்கு எழுதிய புத்தகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தை 11 மற்றும் 12 இவ்வாறு கூறுகிறார். அழகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் போராடுகிறோம். அப்ப கிறிஸ்தவ வாழ்வு, சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம், ஒரு போர். நம்ம எல்லாம் வந்து ஒரு போர் வீரர்களாக நாம் வந்து இருக்கிறோம். இன்றைக்கு நிறைய இடங்களில் யுத்தம் நடக்கிறது, போர் நடக்கிறது. அந்த போர் நடக்கின்ற பொழுது அந்த போர் வீரன் என்ன செய்யணும், விழிப்பு நிலையோடு இருக்கணும். அதை அந்த படைத்தலைவன் அல்லது தலைவர் அது அவர் என்ன செய்யணும் அப்படின்னா, எப்பொழுதுமே எப்படி எதிரிகளை நாம் வந்து எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு அவர்கள் வருகின்ற பொழுது அவர்களை அழிப்பதற்காக நாம் எப்படிப்பட்ட சூழ்ச்சிகளை மேற்கொள்ள வேண்டும், அதே போல் நம்மை தற்காத்து கொள்வதற்காக நாம் மேற்கொள்ள வேண்டிய வழிமுறைகள் என்ன, இது எல்லாம் யாரு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஒரு படைத்தலைவன் தெரிஞ்சிருக்கணும், அதே போல ஒரு போர் வீரன், ஒவ்வொரு போர் வீரனும் தெரிஞ்சிருக்கணும். அதனால கிறிஸ்தவ வாழ்வு, இந்த சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம், அது ஒரு போர், ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம். நம்ம எல்லாத்துக்குமே இது வந்து ஒரு யுத்தமாக இருக்கிறது. இந்த யுத்தத்துல நாம் வந்து ஜெயிக்கணும், வெற்றி பெறணும் அப்படின்னா, நிச்சயமாக நாம் வந்து என்ன செய்யணும், கடவுளுடைய அந்த அப்பளுடைய சொல்றது போல நாம் வந்து எதை அடைய நாம் வந்து படைக்கலன்களாக கொண்டிருக்கணும் அப்படின்னா, கடவுள் அருளும் எல்லா படைக்கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். உலகத்தின் போக்கின்படி நாம் வாழக்கூடாது. இந்த உலகத்தில் நிறைய நாம் வந்து பார்க்குறோம், நம்முடைய வாழ்வை அழிக்கக்கூடிய காரணங்கள், நம்முடைய அறநெறி சிந்தனைகளை மதிப்பீடுகளை அழிக்கக்கூடிய நிறைய காரணிகள் இருக்கின்றன. இதெல்லாம் உலகத்தின் போக்கின்படி இருக்கக்கூடிய ஒரு படைக்கலன்கள். அதை நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், நம்முடைய வாழ்வு முறையில் அது அலைபேசியாக இருக்கலாம் அல்லது தொலைக்காட்சியாக இருக்கலாம், சமூக ஊடகங்களாக இருக்கலாம். இது எல்லாமே நம்முடைய மனிதனுடைய வளர்ச்சிக்கு பயன்படுத்தப்பட வேண்டிய காரியங்கள். ஆனால் பல நேரங்களில் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, நம்முடைய சுயநலனுக்காக, நம்முடைய சுய லாபத்திற்காக அந்த இப்படிப்பட்ட இந்த ஊடகங்களை, வலைதளங்களை அல்லது அறிவியல் வளர்ச்சிகளை, கண்டுபிடிப்புகளை நாம் என்ன செய்கிறோம், தவறான வளர்ச்சிக்கு நாம் வந்து பயன்படுத்துகிறோம், தவறான விதத்தில் நாம் வந்து செயல்படுத்துகிறோம். இது வந்து இயேசுவை அணிந்து கொள்வதும் ஒரு படைக்கலன் அல்ல. மாறாக இயேசுவை படைக்கலன்களாக அல்லது கடவுள் அருளக்கூடிய அனைத்து விதமான அருளையும் அணியக்கூடிய ஒரு படைக்கலன்களை நாம் அணிந்து கொண்டு நாம் இந்த உலகத்தில் வந்து இப்படிப்பட்ட மக்களுக்கு எதிராக நாம் வந்து போராட வேண்டும். பாருங்க என்னென்ற சொல்றாரு பாருங்களேன், நாம் வந்து மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, ஆட்சி புரிவர் இருக்கிறாங்க, அதிகாரம் செலுத்துவோர் இருக்கிறாங்க, இருள் நிறைந்த இவ்வுலகின் மீது ஆற்றலுடையோர் இருக்கிறாங்க, வான்வெளியில் உள்ள தீயாவிகள் ஆகியவற்றோடு போராட வேண்டும். அப்போ நான் ஏற்கனவே சொன்னது போல கிறிஸ்தவ வாழ்வு, சீடத்துவ வாழ்வு, இது வந்து ஒரு யுத்தம், ஒரு போராட்டம், ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய ஒரு போராட்டம். இதை நாம் வந்து எதிர்கொள்ளணும். அப்போ எதிர்கொள்ளணும் அப்படி நாம் வந்து இயேசுவை படைக்கலன்களாக நாம் அறிந்து கொள்ளணும். இன்றைக்கு பாருங்க நம்முடைய அரசாங்கம் சொல்லுது நம்முடைய உயிரை பாதுகாக்கணும், இருசக்கர வாகனத்தில் போகிறோம், அதே போல் வந்து நான்கு சக்கர வாகனத்தில் நாம் வந்துட்டு போகிறோம். அப்படி போகின்றபோது நமக்கு வந்து தலைக்கவசம் அணிய சொல்கிறாங்க, அதே போல் சீட் பெல்ட் நமக்கு வந்து போட சொல்கிறாங்க. எதற்காக சீட் பெல்ட் போட சொல்கிறாங்க, அதே தலைக்கவசம் போட சொல்கிறாங்க? நம்முடைய உயிரை பாதுகாத்து கொள்வதற்காக. தொடக்கத்தில் நம்ம எல்லாத்துக்குமே என்னுடைய அனுபவம்லாம் இதுதான், முதன் முதல்ல நான் வந்து ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுறப்போ ரெண்டு மூணு நாளைக்கு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்தது, தலையெல்லாம் வந்து காதெல்லாம் அடைக்கிற மாதிரி இருக்கும். அதற்கப்புறம் பார்த்தோம்னா ஒன்றுமே அங்கே ஹார்ன் அடி பஸ்ஸு லாரி அல்ல மற்ற வாகனங்கள் வந்து ஹார்ன் கொடுக்குறப்ப ஒலி எழுப்புறப்ப எனக்கு வந்து கேட்காது போல் இருக்கும். அப்படியே ஒரு நேராக பார்க்குற மாதிரி ஒரு விதமான அனுபவம் இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் இப்போது ஒரு காலம் ஒரு கட்டத்தில் ஒரு நான்கு நாள் ஐந்து நாள் போட்டு அந்த தலைக்கவச ஹெல்மெட் நம்ம வந்து போட்டதுக்கப்புறம் இப்போ என்னுடைய மனநிலையில் என்ன அப்படின்னா ஹெல்மெட் இல்லாமல் வெளியில் போக முடியாது. அப்போ தொடக்கத்தில் நம்முடைய உயிரை பாதுகாக்கக்கூடிய அந்த தலைக்கவசத்தை அணுகின்ற பொழுது எப்படி நமக்கு வந்து ஒரு கஷ்டமாக இருக்குதோ, ஆனால் அது வந்து பழகி போனதுக்கப்புறம் அது இல்லாமல் நம்மளால் எப்படி வெளியில் போக முடியாதோ, அதே போல் இந்த இடத்துல நாம் வந்து இந்த சீடத்துவ வாழ்வு வாழணும் அப்படின்னா அதற்கு நாம் வந்து உலகத்தின் போக்கின்படி வாழக்கூடாது, மாறாக இயேசுவை அணிந்து கொள்ள வேண்டும். அவர் நமக்கு படைக்கலனாக இருக்கிறார், அவருடைய வாழ்வு நமக்கு படைக்கலகமாக, அவருடைய வாழ்வு, அவருடைய பிரசன்னம், அவருடைய உடனிருப்பு நமக்கு அரணும் கோட்டையுமாக நமக்கு வந்து இருக்கிறது. அப்போது தொடக்கத்தில் கஷ்டமாக தான் இருக்கும், அன்போடு இருக்கணும், அதெல்லாம் படைக்கலன்கள், அதான் அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பெருமை, இது எல்லாமே இயேசுவினுடைய வெளிமியங்கள், இந்த மதிப்பீடுகள், இது எல்லாம் அவர் கொடுக்கக்கூடிய படைக்கலன்கள். இந்த படைக்கலன்களை வாழ்வாக்குவது கஷ்டம்தான் நிச்சயமாக, எப்படி ஹெல்மெட் போடுவது நமக்கு வந்து கஷ்டமாக இருந்ததோ இப்போ நம்ம வந்து பழகிட்டோம், பழகினதுக்கப்புறம் நம்ம வந்து அது இல்லாமல் நம்மளால் எப்படி வெளியில் போக முடியாதோ, அதே போல் இன்றைக்கு இயேசுவினுடைய அந்த சீடத்துவ வாழ்க்கை வாழுகின்ற பொழுது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த வாழ்கின்ற பொழுது நமக்கு வந்து கஷ்டம், நிறையா இழப்புகள் நம்ம வந்து சந்திக்கணும், அவமானங்களை சந்திக்கணும், ஏளனங்களை சந்திக்கணும். உமாரி ஏளனமாக பார்ப்பாங்க, வந்துட்டான் பாரு யோக்கியன், இவெல்லாம் பெரிய வந்து இயேசுவோட சீடரா, இப்படி பைபிளை தூக்கிட்டு தெரியறான் பாரு, இப்படியெல்லாம் நம்மளை வந்து ஏளனமாக பேசக்கூடிய மனிதர்கள் இருப்பாங்க. அப்போ இது இதெல்லாம் நினைச்சேன் அப்படின்னா அதை நம்ம வந்து கண்டுகொள்ளக்கூடாது. அந்த வார்த்தைகள் எவ்வளோ நாள் பேசுவாங்க, ஒரு நாளைக்கு பேசுவாங்க, ரெண்டு நாளைக்கு பேசுவாங்க, மூணு நாள் பேசுவாங்க, அப்புறம் பார்த்துருவாங்க இவன் இப்படி தான் இருப்பான் என்று நம்மை பார்த்து விமர்சனம் செய்யாமல் என்ன செஞ்சுருவாங்க அப்படின்னா அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க. அதே போல தான் இந்த சீடத்துவ வாழ்க்கையில் கொஞ்சம் இயேசுவை பின்பற்றுவது என்பது தொடக்கத்தில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த பயிற்சி நமக்கு வந்து பெற்றுட்டோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வந்து ஒரு வளமான வாழ்வு உண்டு. நாம் வந்து இயேசுவுக்கு சாட்சியம் பகரக்கூடிய நல்ல சீடர்களாக நாம் வந்து இருக்கிறோம். இதுதான் திருமூலுக்கு யோவானுடைய வாழ்க்கை நம்ம வந்து பார்க்குறோம். இயேசு அதனாலலாம் வந்து அவர் ரொம்ப வந்து உயர்த்தி பேசுகிறாரு. நச்சியத்தில் கூட வாசிக்க கேட்டோம், திருமூலுக்கு யோவானை விட சிறந்தவர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி நச்சதி வாசகத்தில் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. ஏன் திருமூலுக்கு யோவானை ஆண்டவர் இப்படி பெருமைப்படுத்தி பேசணும், உயர்த்தி பேசணும்? அவர் வந்து அதை நாண்நிலை போல அல்லது மெல்லிய ஆடை அணிந்த அரசர்களைப் போல அங்கு என்ன செய்யல அப்படின்னா தன்னுடைய கொள்கைகளை, கடவுளுடைய கொள்கைகளை தன்னுடைய கொள்கையாக, தன்னுடைய நிலைப்பாடாக திருமூலுக்கு யோவான் எடுத்துக்கொள்கிறார். இப்போ அதனால தான் என்ன செய்கிறார் அப்படின்னா அங்கு இயேசு ஆண்டவர் திருமூலுக்கு யோவானை உயர்த்தி பேசுகிறார். அப்போ நீங்களும் நானும் திருமூலுக்கு யோவானை போல இயேசுவால், கடவுளால் உயர்த்தி பேசப்படணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா திருமூலுக்கு யோவானை போல யார்கிட்ட வந்து என்ன செய்ய முடியுது, சமரசம் செய்யாமல் உண்மைக்கு, நீதிக்கு, நேர்மைக்கு நம்ம வந்து உகந்தவர்களாக வாழணும். நம்முடைய திருவுளத்துக்கு நம்முடைய விருப்பத்தை கேட்டார் போல வந்து வாழக்கூடாது. நற்செய்தியினுடைய என்ற இறுதியை பார்த்தோம் அப்படின்னா, திருமுழுக்கு யோபானுடைய போதனை கேட்டு நிறைய பேர் மனம் மாறுறாங்க. திரண்டிருந்த மக்கள் அனைவரும் வரிதண்டுவோரும் இதை கேட்டு கடவுளுடைய நீதி நெறியை ஏற்று யோபானிடமிருந்து திருமுழுக்கு பெற்றனர். இப்போ அவங்களாம் மனம் மாறிட்டாங்க. இப்போ யார் யாரால மனம் மாறலை பாருங்களே, பரிசேயரும் திருச்சட்ட அறிஞரும் அவர் கொடுத்த திருமுழுக்கை பெறாது தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். அப்போ தங்களுக்கென்று கடவுள், இப்போ பாருங்க, கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும், வளமோடு இருக்கணும், கடவுளும் அமைதியா மகிழ்ச்சியா சமாதானத்தோட நிறைவோட இருக்கணும். அதான் கடவுள் நமக்கு வகுத்திருக்கக்கூடிய திட்டம். ஆனால் இங்கே இவங்க என்ன செய்றாங்க அப்படின்னா, தங்களுக்கென்று கடவுள் வகுத்திருந்த திட்டத்தை புறக்கணித்தார்கள். அப்ப சீடத்துவ வாழ்வு என்பது, இங்க வந்து கடவுள் நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், அந்த திட்டத்தை நாம் வந்து புறக்கணிக்க கூடாது. திருமுழுக்கு யோவானுக்கு ஒரு திட்டம் இருந்தது. அவருடைய திட்டம் என்ன? மனுமகனுடைய வருகைக்காக மக்களை தயார் செய்யணும், ஆயத்தப்படுத்தணும். அதுதான் திருமுழுக்கு யோவானுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கியமான உன்னதமான பணி. அந்த பணியை வந்து மிக சிறப்பான முறையில் திருமுழுக்கு யோவான் செய்து முடித்தார். அவங்க இயேசுக்கு சாட்சியம் பகர்கிறார், கடவுளுக்கு சாட்சியம் பகர்கிறார். இதுதான் திருமுழுக்கு வாழ்க்கையில் நம்ம வந்து பார்க்கிறோம். அது சீடத்துவ வாழ்க்கையில் அங்கு திருமுழுக்கு யோவான் கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவராக நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். அதனால தான் இயேசு ஆண்டவர் அவர் வந்து ரொம்ப உயர்த்தி அவர் வந்து பேசுவதை, பெருமையாக பேசுவதை இந்த நற்செய்தி வாசகத்தில் நம்ம வந்து வாசிக்க கேட்டோம். பரிசேயர்களைப் போல, மறைநூல் அறிஞர்களைப் போல நீங்களும் நானும் நம்முடைய சீடத்துவ வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. அவர்களும் கடவுளால் படைக்கப்பட்டவர்கள், உண்டாக்கப்பட்டவர்கள், கடவுளுடைய உருவிலும் சாயலுமாக படைக்கப்பட்டவர்கள். ஆனால் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த சீடத்துவ வாழ்க்கையை வாழுகின்ற பொழுது அவர்களால் அந்த சீடத்துவ வாழ்க்கையில் வந்து பின்பற்ற முடியலை. இயேசுவை அல்லது கடவுளை என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க படைக்கலன்களாக அணிந்து கொள்ளலை. மாறாக ஒரு தங்களுடைய சுய விருப்பத்தை, இவெல்லாம் என்ன சொல்கிறது, இவெல்லாம் ஒரு ஆளாக வந்து சொல்கிறது சொல்லட்டும் என்கிற ஒரு மனநிலை, ஒரு மேட்டிமை, இதுதான் வந்து பரிசேயர்களுக்கும் மறைநூல் அறிஞர்களுக்கும் இருந்தது. அதனால தான் கடவுள் கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தை அவர்களால் வந்து பெற்றுக்கொள்ள முடியலை. ஆக அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளில் சீடத்துவ வாழ்வு என்பது ஒரு போராட்டம். நான் அந்த போராட்ட வாழ்க்கையிலே நல்லது ஒரு போர் வீரனாக நான் இருக்கிறேனா? திருமுழுக்கு யோபானை போல என்னுடைய கடவுளுடைய கொள்கைகளில், கடவுளுடைய நிலைப்பாட்டில் என்னுடைய நிலைப்பாடும் என்னுடைய கொள்கையும் உறுதியாக இருக்கின்றதா? அல்லது நான் அதை போல இங்கிட்டும் அங்கிட்டும் ரெண்டு பக்கமும் நான் இங்கிட்டும் இருப்பேன் அங்கிட்டும் இருப்பேன் என்கிற ஒரு மனநிலையோ, ஒரு மனநிலை நமக்குள்ளே இருக்கிறதா? கொஞ்சம் நம்முடைய வாழ்க்கையை இன்றைய நாளில் நம்ம வந்து யோசித்து பார்ப்போம். திருமுழுக்கு யோவானோட ஆண்டவர் உயர்த்தி பேசுகிறாரு. அது எப்போ உயர்த்தி பேசுகிறாரு பாருங்க, அவர் இல்லாத பொழுது. சீடர்கள் வர்றாங்க, வந்து பார்க்க வந்து இயேசுகிட்ட கேட்குறாங்க, அவர் இயேசு பதில் சொல்கிறாரு. அவங்க போனதுக்கப்புறம் தான் என்ன செய்கிறார் அப்படின்னா, திருமுழுக்கு யோவானை குறித்து அங்கே இயேசு மிக அங்கே வந்து மிக மதிப்போடு பேசுகிறார். நீங்களும் நானும் திருமுழுக்கு யோவானை போல அந்த சீடத்துவ வாழ்க்கையில் கடவுளுக்கு பிரமாணிக்கம் உள்ளவர்களாக நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்கின்ற பொழுது நிச்சயமாக கடவுள் நம்மை உயர்த்துவார். இதில் போராட்டங்கள் உண்டு. இந்த சீடத்து வாழ்க்கையில் வந்து நமக்கு வந்து ஆசீர்வாதம் மட்டும்தான், நிறையா இழப்புகள் வரும். கண்ணாப்புனான்னு திட்டுவாங்க, ஏளனமாக பார்ப்பாங்க. இதையும் கடந்து நிச்சயமாக கடவுள் நம்மை உயர்த்துவார். எப்படி திருமுழுக்கு யோவானை உயர்த்தினாரோ அதே போல் கடவுள் நம்மை உயர்த்துவார். அப்படிப்பட்ட அந்த ஆசீர்வாதத்தை இறைவன் நமக்கு தந்துடல. ஆண்டவரே, எனக்கு தேவையான மன உறுதியை தாரும். நான் நாணல் செடியைப் போல இல்லாமல், நான் திருமுழுக்கு யோவானைப் போல நான் உம்முடைய கொள்கைகளில், உம்முடைய கட்டளைகளில், நியமங்களில் உறுதியோடு நான் இருப்பேன், உமக்கு சாட்சியம் பகிர்வேன் என்கிற மனநிலையை இந்த திருப்பலியில் நமக்கு ஆண்டவர் தர வேண்டுமென தொடர்ந்து மன்றாடுவோம்.
காணிக்கை